சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு கனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு மகிமையை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு மாட்சிமையை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கே அது உண்டாவதாக, உங்களுக்கே அது உண்டாவதாக. எங்களை கல்ல கட்டாவே, எங்களை கல்லாண்டவர, எல்லாமுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்ப பிரசனத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். உட்காருங்க. இயேசு நல்லவர். அவர் எங்கள் மத்திலே வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்னும் ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைய நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக வேண்டி நம்முடைய தேசத்தில் இருந்து பாஸ்டர் ஜேசிலன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார். போன முறை அறிவித்திருந்தோம். ஆகையினாலே அவர் வந்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா. நம்முடைய தேசத்தில் இருந்து எங்களுக்கு என்று சொல்லி வார்த்தையை கொண்டு வருகிறது என்பது அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமான காரியம். ஆகையினாலே ஆண்டவர் என்னத்தை எங்கள் மத்தியில் பேச விரும்புகிறாரோ, எப்படி பேச விரும்புகிறாரோ, அவர் திருத்த வேண்டிய இடத்துல திருத்தி, எங்களை நடத்த வேண்டிய இடத்துல இந்த நாளிலே அவர் நடத்துவாராக. ஆகையினாலே திறந்த உள்ளத்தோடு இருங்க, திறந்த செவியோடு இருங்க. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே விழ வேண்டிய இடத்திலே விழுந்து செய்ய வேண்டிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யத்துக்கு, நம்முடைய சபையிலே செய்யத்துக்கு. தேவன் தன்னுடைய மனவாட்டி அவருக்கு விருப்பமான வண்ணத்திலே வணைந்தருள்வாராக. ஆமென். ஆகையினாலே உங்களுடைய சார்பிலே தேவனுடைய நாமத்தின் மகிமையிலே எல்லாரும் நாங்கள் கரங்களை தட்டி நம்முடைய ஊழியக்காரன் நாம் வரவேற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நான் நிற்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. நீங்க என்னை பார்க்கும் பொழுது பள்ளி இல்லாதவனாக தெரிகிறது. என்னுடைய வயது கன வயது இல்லை, ஆக 69 வயதுதான். ஆனால் வயதினால பள்ளி விழ இல்லை. நான் இங்க வர்றதுக்கு 2 வாரத்துக்கு முதல் ஒரு பயங்கரமான விபத்திலே அகப்பட்டேன். உயிர் போகின்ற தருவாய், ஆனாலும் பல்லு மட்டும் போச்சு, சொல்லு போக இல்லை. கர்த்தர் அந்த சொல்ல வச்சிருக்கிறபடியால் அந்த வார்த்தையோடு உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். நீங்க என்ன பல்ல பார்க்க வேணாம், சொல்ல பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்து தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். மார்க்கு எழுதிய புத்தகம் 16:14-18 மட்டும் எடுத்தவர்கள் வாசியுங்க. வாசிப்பதற்கு முதல் ஒரு கதையை சொல்லுகிறேன். யாரும் அவசரப்பட்டு வாத்திய மாறி வாசிக்க வேண்டாம், தேவ செய்தி வேற கோணத்தில் போயிடும். ஆனபடியால் ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு கணவன் தூர தேசத்தில் இருந்தார். கதை தான் சொல்றேன். தூர தேசத்தில் இருந்தார், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. கடிதம் எழுதுறதெல்லாம் பைபிள் வசனம் தான் கோட் பண்ணுவார். பைபிள் வசனத்தை கோட் பண்ணி தான் எழுதுவார். ஏனென்றால் அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒரு முறை தன்னுடைய மனைவியிலே தான் உண்மையான அன்பு இருக்கு சொல்றதுக்காக ஒரு காரியத்தை எடுத்து எழுத முனைந்தார். அவர் எழுத வெளிக்கிட்ட வசனம் 1 ஜோவான் 4:18. அது ஒரு விஷயம் வாசிங்க, இது பிரசங்கம் அல்ல, உணர்வு அடைவதற்காக. தேவ வசனம் சரியாக வாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பிளவிடுவீர்கள் என்பது நான் சொல்லல, அந்த வசனத்தை வாசியுங்கள்.
அன்பிலே பயம்
அன்பிலே
பயமில்லை,
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்,
பயமானது
வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் பூரணப்பட்டவன் அல்ல. இதைத்தான் கணவன் எழுத வலிக்கிட்டார். நீ பயப்படாத, நான் அன்பாயிருக்கிறேன், உன்னை வந்து சந்திப்பேன் என்ற அன்பை பற்றி தான் அவர் எழுத நினைத்தவர் ஒண்டை விட்டுட்டார். இந்த ஒண்டை மட்டும் விட்டுட்டார். அப்ப ஒண்டை விட்டா என்ன வரும்? ஜோவான் 4:18 வாசிங்க பாப்போம். எப்படியெனில் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னாய். குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? குடும்பம் டிவோர்ஸ்ல போயிருக்கு. வசனம் ஒன்றுதான் மாறினது. ஒன்றை விட்டுட்டு வாசிக்காதீங்க, சரியா வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாள்ல, அருமையான சகோதரன் சொன்ன போல, உங்களை அடிச்சு நொறுக்கி கர்த்தருக்கு சாட்சியாய் மாற்றுவார். ஆமென். வாசிங்கம்மா. மார்க்கு 16:14-18 மட்டும்.
அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி
பிரசங்கித்து
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனோ ஆக்கினக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொச்சமாவார்கள்.
அவர்கள் சுத்தமாவார்கள். என் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன சம்பவம் தான் இங்கே நாங்கள் வாசித்த வேத பகுதி. அதே ஆண்டவர் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று 5 அடையாளங்களை விசுவாசிகளிடத்திலே காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். இன்று அடையாளமுள்ள கிறிஸ்தவன் தான் சாட்சியமுள்ள கிறிஸ்தவன். அடையாளமுள்ள கிறிஸ்தவனாய்த்தான் சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். அடையாளமுள்ள கிறிஸ்தவன் தான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். அடையாளமுள்ள கிறிஸ்தவன் தான் தேவராஜ்யத்தை கட்ட முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் அடையாளமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே என் அன்பு தேவ பிள்ளையே, 5 அடையாளங்களை ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அதிலே முதலாவது பிசாசுகளை துரத்துவார்கள். முதலாவது அடையாளம் பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் பிசாசை துரத்தி இருக்கிறீங்க? அடையாளம் உள்ளவன் பிசாசை துரத்துவா? ஆமென். சரி, நீங்க தான் பிசாசை துரத்த இல்ல, உங்களையாவது பிசாசு துரத்தி இருக்கா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகளை பிசாசு துரத்துது. இந்த 5 காரியங்களை உங்களோடு நான் பேசறதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை எடுத்து உங்கள் மத்தியில ஆவிக்குரிய விதமாய் வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, அதற்கு முன்பாக நான் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறேன். அந்த சபையின் சார்பாக இந்த சபைக்கு என்னுடைய வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ஆமென். அருமையானவர்களே, வட்டுக்கோட்டை பிரதேசம் ஒரு இந்து கோட்டை. இந்து கோட்டையை உடைக்கிறது என்றால் ரொம்ப சிரமம். அடையாளமுள்ள கிறிஸ்தவர்களாய் உருவாக்கப்பட்டபடியால் அந்த இந்து கோட்டை உடைக்கப்பட்டு இன்று 15 சபைகள், 16 ஊழியர்கள், 1500 விசுவாசிகளுக்கு மேல கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படியான ஒரு சபையாக இது மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியான செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்காக கையை தட்டுங்க. கையெல்லாரும் கொண்டு வந்திருக்கிறீங்க தானே? சில பேர் கைய வாயெல்லாம் வீட்டை வச்சுட்டு வாரது. ஆமென். எனவே இந்த மூன்றாவதாக அடையாளம், சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆண்டவர் உங்களை இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைத்திருக்கிறார். ஒருவரும் அடையாளம் இல்லை என்று சொல்லலாது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பிரஜாதிகள் அடையாளத்தை தேடுகிறார்கள். உங்களே அடையாளம் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிருக்க முடியும். இன்னைக்கு அடையாளம் இல்லாத கிறிஸ்தவர்கள் அநேகர் உலகத்தில் உலாவுகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் கட்ட தாமதமாகிறது. உண்மையாய் அடையாளம் உள்ள விசுவாசிகளாய் நாங்கள் இருந்தால் தேவ ராஜ்யம் சீக்கிரமாய் கட்டப்படும். ஆமென். அலலுயா, அலலுயா. நீங்க ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். நல்ல மார்க்ஸ் போடலாம், உங்களுக்கு 150 போடலாம், உங்களுக்கு 50-க்கு 25 போடலாம். நல்லா சொல்றீங்க, ஆமே. ஹல்லேலூயா. உற்சாகமா எல்லாரையும் சொல்லணும், ஆமே. ரெண்டு அப்படி ஆகும். இந்த கிழவன் இந்த கத்து கத்துற நீங்க என்ன சத்தத்தையே காண இல்ல, உற்சாகமா இருங்க. ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளையே, மூன்றாவது காரியம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை பிடிப்பார்கள். எழுதப்படல, வேலையில ஓடுற சர்ப்பத்தை பிடிக்கிறல்ல, புத்துக்க இருக்கிற சர்ப்பத்தை பிடிக்கிறல்ல. ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பங்களை எடுப்பார்கள். இந்த சர்ப்பம் எங்க இருக்கு, எடுக்க எங்க இருக்குன்னு தான் காட்டித்தாரார் ஆண்டவராகிய இயேசு. பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொன்னார், விரியன் பாம்பின் குட்டிகளே, தீமையானவர்களை யோசிக்கிற நீங்கள் நன்மையானவர்களை யோசிப்பீர்களோ? அதே வேளையில யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப இந்த பாம்பு எங்க இருக்கு, இந்த சர்ப்பம் எங்க இருக்கு, எங்க இருக்கு? உங்களுக்குள்ளான் இருக்கு, எனக்குள்ளான் இருக்கு சர்ப்பம். ஆமென். இந்த சர்ப்பம் இருக்கு மட்டும், நான் அடையாளம் உள்ள கிறிஸ்தவன் அல்ல. இந்த சர்ப்பம் எனக்குள்ள இருக்கு மட்டும், நான் சாட்சியாய் வாழ முடியாது. இந்த சர்ப்பம் எனக்குள்ள இருக்கு மட்டும், தேவ ராஜ்யத்தை நான் விசாரிக்க முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடையாளம் உள்ள கிறிஸ்தவனாய், அடையாளம் உள்ள கிறிஸ்தவனாய் மாறும் பொழுதுதான் சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கலாம். ஆமென். எனவே இந்த சர்ப்பம் என்றால் என்ன, இந்த சர்ப்பத்தின் தன்மை என்ன? எங்களுக்கு இருக்க சர்ப்பத்தை எடுக்க முடியாது, சர்ப்பத்தின் தன்மைகளை எடுக்க முடியும். இன்றைக்கு அநேகர் சர்ப்பத்தின் தன்மைகளை உள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்ப்பத்தின் தன்மை எடுக்கப்பட்டால் தேவராஜ்யம் சீக்கிரமாய் கட்டப்படும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சர்ப்பத்தின் தன்மை என்ன? முதலாவது சர்ப்பத்தின் தன்மையை மாறாமல் வாசியுங்கள், சங்கீதம் 58:4. முதலாவது சர்ப்பத்தின் தன்மை என்ன?
சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது.
சர்ப்பத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. அருமை தேவ பிள்ளையே, நீங்க கேட்கலாம், எங்களுக்குள்ள விஷமா? எப்படி எங்களுக்குள்ள விஷம் வந்தது? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சர்ப்பத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களுக்குள் இருக்கிறது. இந்த விஷத்தை எடுக்க வேண்டும். இந்த விஷம் என்றால் என்ன? வாசிப்போம் ஜோபுவின் புத்தகம் 20:12 வாசிங்க. இந்த விஷம் எப்படி எங்களுக்குள்ள வந்தது?
பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பது,
பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருக்கும் பொழுது
அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி,
அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி,
அதை விடாமல் பதம் பண்ணி,
இதை அதை விடாமல் பதனப்படுத்தி,
தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும்,
தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும்,
அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி,
அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி,
அவனுக்குள் விரியம் பாம்புகளில்
விரியம் பாம்பின் மிச்சாக மாறும், விரியம் பாம்பின் விஷமாக மாறும். எதனால? பொல்லாப்பை சேகரித்து வச்சிருக்கிறது, பொல்லாப்பை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதனால விஷமாக எங்களுக்குள்ள மாறுது. நாங்கள் யாரும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. அடிச்சவனுக்கு அடிச்சால் அடையாளம் இல்ல, பேசினவனை பேசினால் அடையாளம் இல்ல, தூற்றினவனை தூற்றினால் அடையாளம் இல்ல. அடையாளம் உள்ள கிறிஸ்தவன் விஷத்தை தூக்கி எறிய வேண்டும், பொல்லாப்பை நினைக்க கூடாது. பாருங்க, யாக்கோப்பு ஏமாற்றி விட்டால் என்பதற்காக ஏசா தன் இதயத்திலே பொல்லாப்பை சேகரித்து வைத்தான். அவர் சொல்றான், அப்பாவுடைய காரியம் முடியட்டும், நான் யாக்கோப்பை கொல்லாமல் விட மாட்டேன், தேக்கி வைத்தான். அதனால் அவன் இழந்ததை கடைசி வரையும் பெற்றுக்கொள்ள முடியல. அன்பு தேவ பிள்ளையே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள், பொல்லாப்பை சேகரித்து வைத்திருக்கிறீர்களா? உங்களை தூற்றினார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், அவமதித்தார்கள், நிந்தித்தார்கள், இவர்களை எல்லாம் மன்னித்து விட்டீர்களா? நீங்கள் எல்லாரும் இயேசுவின்ற பிள்ளைகள் தானே? எத்தனை பேர் சொல்றோம் நாங்கள் இயேசுவின்ற பிள்ளை? பொல்லாப்ப நினைக்கவே கூடாது. ஆண்டவருடைய முகத்தில காரை துப்பினாங்க, தாடி மயிர பிடிச்சு இழுத்தாங்க, தலையில குட்டினாங்க, பரிகாசம் பண்ணினாங்க. ஆண்டவர் பொல்லாப்பை சேகரித்து வைத்தாரா? எல்லாத்துக்கும் வாரன் உயிர்த்தல் நன்றி சொன்னாரா? சிறுமியை வெட்டி இறங்கி வந்து ஒரு சாட்ட சாட்டு சொன்னாரா? இல்லையே. அவருடைய பிள்ளைகள் நாங்கள் மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளாக அல்லவா நாங்கள் இருக்கிறோம்? மன்னிக்கிறோமா? மறந்து விட்டோமா? இல்ல, தேக்கி வச்சு நிற்கிறோம். அடையாளம் இல்லாமல் போய் விடுவோம். ஆண்டவர் விரும்புகிறது அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களை. அன்பு சகோதரனே, சகோதரியே, யோசபாத் தாவீதுடைய பிரதான சேனாதிபதி, இவனுடைய சகோதரன் அசாகேல், அசாகேல் சகோதரனாக இருக்கும் பொழுது அப்னேர் அசாகேலை கொலை செய்து விட்டார். பழி தீர்க்க வேண்டும், வஞ்சம் தீர்க்க வேண்டும், அப்னேரை கொலை செய்ய வேண்டும் என்று பொல்லாப்பை சேகரித்து வைத்தார். சந்தர்ப்பம் வாய்த்தது, அப்னேரை கொலை செய்தார். இந்த யோவாப் சாகும் வரை குஷ்டரோகியாயிருந்தார், சாபத்தின் சின்னமாயிருந்தார். அன்பு தேவ பிள்ளையே, பொல்லாப்பை சேகரித்து வைத்திருக்கிறீர்களா? இன்னொரு மறந்துருங்க, நீங்கள் பொல்லாப்பு செய்ய நினைத்தாலே அடையாளம் போச்சு. ஆண்டவர் உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைத்திருக்கிறார், அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. என்ன செய்தாலும் மன்னிக்கிற சுபாபா, இயேசுவின் பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அடையாளம், நாங்கள் பொல்லாப்பை சேகரித்து வைக்கக்கூடாது. தீங்கு செய்தவனுக்கு நன்மை செய்யுங்க, தீமையான யோசனை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் தீமையை யோசித்து அழிந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. நன்மை செய்கிறவரிடத்திலோ சத்தியமும் கிருபையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வசனம் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? பரிசுத்தாவியானவர் சத்தியாவி. இது உங்களோட இருக்க வேண்டுமானால் பொல்லாப்ப நினைக்காதீங்க, தீமைய யோசிக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகள். ஆமென். அதற்காகத்தான் இந்த கூட்டம், அதற்காகத்தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. இந்த ஒத்திகைய அங்க போய் செய்யறதுக்கு தான் ஆராதனை. பரலோக ராஜ்யம் போவோமா? பொல்லாப்பை சேகரித்து வைத்தால் போவோமா? அருமையான தேவ பிள்ளையே, மோசே 40 வருஷமாக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை செங்கடல் வழியாகவும் மாறா வழியாகவும் கண்மலையின் வழியாகவும் மனாந்தர வழியாகவும் நடத்தின ஒரு பெரிய தலைவன். ஆண்டவன் வாக்கு பண்ண கானானுக்குள் போனானா? போகலையே. காரணம் என்ன? தீமையை யோசித்தா, தீமையை யோசித்தா. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். அவன் என்ன தீமையை யோசித்தா? எண்ணகமம் 20:10 வாசிங்க. அவன் நினைத்த தீமை என்ன? அவன் கானானுக்குள் போகாமல் இருக்க காரணம் என்ன? ஆண்டவராகிய எஸ் தேவன், இந்த ஜனங்கள் முறுமுறுத்த போது, தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்த போது, ஆண்டவர் சொன்னார் கண்மலையை பார்த்து அடி, கண்மலையை அடி என்று சொன்னார். தண்ணீர் வந்தது, ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். மறுமுறையும் தண்ணீர் இல்லாத கொடுமை. ஜனங்கள் தண்ணீர் தண்ணீர் என்று மோசேயை நெருக்கிற போது ஆண்டவரிடம் முறையிட்டால், ஆண்டவர் சொன்னார் இந்த முறை கண்மலையோடு பேசு. பேசினானா? தீமையான யோசனை, பேசல. என்ன சொல்றான் வாசிங்க?
மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்து,
கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்து,
அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி,
மோசே அவர்களை நோக்கி,
கலகக்காரரே
கேளுங்கள்,
உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம்,
இந்த கண்மலையில் இருந்து உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி
தன் கையை ஓங்கி
கண்மலையை அடித்தான்.
கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது.
ஆண்டவர் இரக்கம் மனகுருக்கம் உள்ளவர். இவன் பேச சொன்ன போது அடிச்சான், ஆனா ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். இவருடைய தீமையான யோசனை என்ன தெரியுமா? அவர் பேச சொன்னாரு, நான் அடிக்கிறேன் தண்ணி வராது. இவங்க கேட்பாங்க தண்ணி தண்ணி என்று. நான் என்ன செய்ய, ஆண்டவர் சொன்ன அடிக்க சொல்லி அடிச்ச தண்ணி வர இல்ல. தீமையான யோசனை. இதனால அவன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. நீங்கள் தீமையான யோசனையை, பொல்லாத யோசனையை உங்களுக்குள்ள வைத்திருந்தால் ஆண்டவர் வாக்கு பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. நாங்கள் மன்னித்து மறந்து விட வேண்டும். பொல்லாப்பை தேக்கி வைக்காதீங்க, பொல்லாப்பை தூக்கி எறிந்துருங்க. உங்களுக்கு அடிச்சவனுக்கு அடிக்கணும் நினைக்காதீங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்தவனுக்கு பொல்லாப்பு செய்யணும் நினைக்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது விஷம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. விஷம் எப்படி வந்தேன்னு காட்டினேன். பொல்லாப்பை சேகரித்து வைத்து அதை நாம் இங்கு அடக்கி வைக்கிறதுனால விரியன் பாம்பின் பிச்சாக மாறுமா? விரியன் பாம்பு தான் பொல்லாத பாம்பு, கடிச்சா அப்பில் இல்லை. அப்படியான விஷத்தை தேவ பிள்ளைகள் வச்சிருக்கவே கூடாது. ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்களேன், விரியன் பாம்பின் விஷம் இருந்தா சொல்லுங்க ஆமேன் என்று. ஆமேன். அருமையான தேவ பிள்ளையே, ரெண்டாவது அடையாளம் என்ன? வாசிங்க சங்கீதம் 58:5.
பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள்.
செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை பாம்பாட்டிகள் இந்த புல்பிட்டில வந்து இந்த மயக்க மகிடி போல ஊதினாலும் செவிட்டு விரியன் கேட்கவே மாட்டது. எத்தனை கத்து கத்தினாலும் அதுதான், நீ கத்துறதை கத்து, நான் செய்யறதை செய்வேன். செவிட்டு விரியல். எல்லா பாம்புகளும் இந்த பாம்பாட்டு மகிழி ஊதும் போது வந்து வெளியில் நிற்கும். இந்த செவிட்டு விரியன் மட்டும் வரவே மாட்டுது. அப்படி என்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? உங்களை சொல்லல, நீங்க நல்ல செவிட்டு விரியன்கள். நல்லா பிரசங்கம் போய் நல்லா தூங்குவாங்க. போதகரனை பேர் தியானிச்சு கொண்டிருக்கிறாங்க வசனத்தியண்டு. அவங்க நல்ல நிச்சினேன், நீ கத்திட்டு போ, நான் செவிட்டு விரியன்தான். ஒரு மாற்றமும் இல்லை. 15 வருஷ கிறிஸ்தவர்கள், 20 வருஷ கிறிஸ்தவர்கள், 5 வருஷ கிறிஸ்தவர்கள், மாற்றமே இல்லை. அதே நிலையில்தான் இருக்கிறார்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் பால் குடிக்கிறவர்களா இருக்கிறீங்க. காரணம் என்ன? வசனம் கேட்கிறீங்க, ஒப்பு கொடுக்கிற இல்ல, வசனத்தை கேட்டால் மாதிரி நடக்கிற இல்ல. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்க. சிங்கார வனத்திலே ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையிலே அவங்களோடு பேசினார், கேட்டாங்க. அதன்படி செய்தாங்களா? கீழ்ப்படிந்தாங்களா? இல்ல. அதனால சிங்கார வனத்தை விட்டே துரத்தப்பட்டாங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, செவிட்டு விரியனா இருக்காதேங்க. சபைக்கு வந்து தூங்குற இடம் அல்ல. சில பேர் சபைக்கு வரல, ஆயா நிச்சிரம், போதைய கட்டிக்கொண்டிருப்பா, நான் நிச்சிரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தை அலட்சியம் செய்யாதீங்க. தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டியம். இந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை தான் என்னை எடுத்து நிறுத்தும். இந்த வார்த்தை தான் என்னை நடப்பிக்கும். இந்த வார்த்தை தான் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை தான் அருமையானவர்கள் உணர்வுள்ளவனாக மாற்றும். இன்றைக்கு சில பேர் உணர்வே இல்லை. உணர்வில்லாத இதயம் இருளடைந்த இதயம் என்று வேதம் சொல்கிறது. வார்த்தையை கேளுங்க அருமையானவர்களே. ஒரு ஒரு சபையில ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, பலத்த சத்தம். அதுக்கு முன்பாக ஒருவர் வீடு வாங்கிட்டார், வீடு வாங்கிட்டார். வீடு வாங்கினா பலத்த சத்தம், அவரால் நிச்சயம் கொள்ள முடியல. அவர் வந்து போதர் என்று சொன்னாராம், உடைய சத்தத்தை குறையுங்க, என்னால தூங்க முடியாம இருக்கு வீட்டில். போதர் சொன்னாராம், 15 வருஷமா நான் ஆராதனை நடக்கிறேன், நீ இன்றைக்கு வந்து நிப்பாட்டா நிப்பாட்டே இல்லாது, வேணுமெண்டா இன்னும் பலத்த சத்தம் போடுறோம், நீ போய் செய்யற செய்யு சொல்லிட்டார். ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், போலீஸுக்கு போய் சொல்லிட்டார். போலீஸ்காரர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜனம் எல்லாம் ஆர்ப்பரித்து துதித்து பிரசங்க வேளையில அவரையும் கூட்டிக் கொண்டு பின்னுக்கு கதையில இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணவர் நடுவே இருக்கிறார். திடீரென்று பிரசங்க வேலையில போலீஸ்கார அடிச்சான் கண்ணத்தை போத்தி சட்டார் புடையரண்டு யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு. ஏன் சார் எனக்கு அடிக்கிறீங்க? பாட்டா உள்ளுக்கே பத்து பேர் நித்திர கொள்றாங்க, நீ வெளியில நித்திர கொள்ளலாதா? உள்ளுக்கே நித்திர கொள்றாங்க, நீ வெளியில நித்திர கொள்ளலாதா? அருமையான தேவ பிள்ளையே, சபையை அலட்சியம் பண்ணாதீங்க, தேவ வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவ வார்த்தையை கேட்கறீங்க, அதன்படி செய்யுங்க. அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாய் மாறுங்க. நிச்சயமா இதுல இருந்து சொல்றேன், இந்த சபை இந்த ஜெர்மன் தேசத்துல பெரிதான சபையாய் உங்கள் மூலம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது எப்பொழுது நீங்கள் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது தேவ வார்த்தையை கேளுங்க, அதன்படி செய்யுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். செவிட்டு விரியனா இருக்காதீங்க. அநேக செவிட்டு விரியல் தான். எத்தனை சத்தியத்தை சொன்னாலும் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா கேள்வி கேட்கறதுக்கு மாத்திரம் கெட்டிக்கார விசுவாசிகள் இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் அடையாளத்தை புறஜாதிகள் தேடுகிறார்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க உண்டு அடையாளத்தை தேடுறா. பொல்லாப்ப வச்சிருக்கிறியா? தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? அப்பொழுதுதான் நீங்கள் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாய் சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். நீங்க சாட்சியம் இல்லாவிட்டால் எப்படி சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும்? பிரஜாதிகள் சொல்லுவாங்க, நீங்க அப்படி நடக்கிறீங்க, நாங்க இப்படி நடக்கிறோம். சாட்சி இருக்க வேண்டும், அடையாளம் என்ன காணப்பட வேண்டும். நான் நடந்து போகும் பொழுதும் இவன் கிறிஸ்தவன் போல இருக்கிறான்னு மற்றவன் சொல்லோடும். ஆமென். அதுதான் அடையாளம். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய நடை உடை, மற்றவர்களோடு பழகிற விதங்கள் எல்லாம் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறதை காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அடையாளம், செவிட்டு விரியனாய் இருக்காதீங்க. கேளுங்க, அதன்படி செய்யுங்க. மூன்றாவது அடையாளம் வாசிங்க, ஆதியாகமம் 3:1.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு விருட்சங்கள்,
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு விருட்சங்களிலும் மிருகங்கள் ஜீவன்களிலும்
ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது
தந்திரமுள்ளதாயிருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்தவன் தந்திரசாலியாய் இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு சிலவே தந்திரமாய் ஏமாற்றுகிறது, தந்திரமாய் மற்றவர்களை முறியடிக்கிறது, தந்திரமான பேச்சினால உள்ளத்தை உடைக்கிறது, தந்திரமாய் பேசுகிற குணம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு பரிசேயர் சதுசேயருடைய தந்திரங்களை அறிந்தார். அதே போல தேவ பிள்ளைகள் மற்றவர்களுடைய தந்திரத்தை அறிய வேண்டியதே தவிர நாங்கள் தந்திரமாய் செயல்படக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் தந்திரசாலிகளாய் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஒரே ஒரு காரியத்துக்கு நீ தந்திரமாய் இரண்டு. எதற்கு தெரியுமா? ஆத்துமாக்களை பிடிக்கிறதுக்கு நீ தந்திரமாய், தந்திரமாய். அது தந்திரம் வேற. நீங்கள் தந்திரசாலிகளாய் இருக்கக்கூடாது. சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர தந்திரமா கொண்டு வாங்க, அது வேற பிரச்சனை. எங்களுடைய பேச்சு தந்திர பேச்சா இருக்கக்கூடாது. பேச்சு உண்மை உள்ள பேச்சா இருக்கணும். மற்றவனை நோகடிக்கிற பேச்சா இருக்கக்கூடாது. மற்றவனை வேதனைப்படுத்துகிற பேச்சா இருக்கக்கூடாது. மற்றவனை ஏமாற்றி நான் மட்டும் முன்னுக்கு வரணும், நான் தான் ஓஹோண்டு வரணும் என்று நினைக்காதீங்க. தந்திரம் வேடா. அநேக கிறிஸ்தவர்கள் தந்திரசாலிகளாய் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, இந்த அடையாளம் உனக்குள்ள இருந்தால் மற்றவர்களுக்கு தந்திரமா ஏமாற்றினால், மற்றவர்களுக்கு தந்திர வார்த்தைகளை பேசி அவர்களை நயவஞ்சகமாய் விழுத்தினால் உடைய வார்த்தையை பிறகு கேட்பார்களா? நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியமா இருக்க முடியுமா? கேட்க மாட்டார்களே. நீங்கள் உங்களை அவர்கள் அலட்சியம் பண்ணி விடுவார்கள். காரணம், நீங்களே அப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய தந்திரம் வேண்டாம், தந்திரமான வாழ்க்கை வேண்டாம், உண்மையான வாழ்க்கை வாழுங்கள். இயேசு கூட தந்திரமாய் யாரையும் பிடிக்கல, தந்திரமாய் ஏமாற்றல. அவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு தந்திரமே வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நாலாவது, சர்ப்பத்தின் தன்மை. முதலாவது விஷம், இரண்டாவது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, செலக்ட் வெறியன், மூன்றாவது தந்திரம், நாலாவது வாசிங்க லேவியர் 1:6.
பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன வெளியை தோலிரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன்.
தோல் உரிக்கப்படும். இப்ப நாம் பேசிக்கொண்டு எத்தனை பேருக்கு சர்ப்பம் தெரியும், பாம்பு தெரிஞ்சாக்கள் கைசத்துக்கு பார்ப்போம். நானும் கத்தி கொண்டிருக்கிறேன், பாம்பு தெரிஞ்சாக்கள் கைசத்துக்கு பார்ப்போம். அநேகருக்கு பாம்புன்னா என்னன்றே தெரியாது, ஒருவருக்கும் தெரியாத பாம்பு கைய கொன்றில்ல, குஷத்தி காட்டுங்க, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பாம்பு தெரிஞ்ச விசுவாசிகள் இருக்கிறவன். ஆமே. இந்த சர்ப்பம் தோல் உரிக்கும் தன்மை உள்ளது, தோல் உரிக்கும் தன்மை உள்ளது. இன்றைக்கு தோல் உரிக்காமல் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க, அடையாளம் இல்ல. எத்தனை தோலால மூடி வச்சிருக்கிறீங்க, பெருமை என்ற தோலால மூடி வச்சிருக்கிறீங்க, எரிச்சல் என்ற தோலால மூடி வச்சிருக்கிறீங்க, கோபம் என்ற தோலால மூடி வச்சிருக்கிறீங்க, பொறாமை அகங்காரம் அழகு வடிவென்ற போர்வையால மூடி வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு அநேகருக்கு பெருமை, குலப்பெருமை, படிச்சுட்டேன் என்ற பெருமை, அந்த சிலை இருக்கிறேன் என்ற பெருமை, வெள்ளை என்ற பெருமை, கருப்பு என்ற பெருமை, கொடிய குந்தல் நெடிய குந்தல் என்ற பெருமை, தலைக்கு நட குழுக்கு நடி என்ற பெருமை. சில பேருக்கு ஒன்று இல்லை, வீண் பெருமை, வீண் பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளையே, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த போர்வை எல்லாத்தையும் உறிஞ்சு விட்டுருங்க. கோபம் என்ற போர்வம் வேணாம், எரிச்சல் என்ற போர்வம் வேணாம். கிறிஸ்தவன் நீங்க கோபத்தோட இருந்தா அடையாளம் இருக்கா, நீங்க பெருமை உள்ளவர்களா இருந்தால் அடையாளம் இருக்கா, நீங்கள் அகங்காரம் உள்ளவர்களா இருந்தால் அடையாளம் இருக்கா? அருமையான தேவ பிள்ளையை, இந்த போர்வையை நீங்கள் மூடி வச்சு பாதுகாக்கிறீங்க, தோல் உரிக்கப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், தேவ பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பெஞ்சமின் கோத்திரத்தான். ஆயினும் இவைகள் ஒன்றை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன். ஆமென். படிப்பு வீண், பட்டம் வீண், இயேசுதான் மேல். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அழகை தந்தது யாரு, ஆண்டவராகிய இயேசு. பதவி தந்ததார், ஆண்டவராகிய இயேசு. கொடிய குந்தல் நெடிய குந்தலை தந்தது யாரு, ஆண்டவராகிய இயேசு. அவரல்லவா பெருமைக்குரியவர். உங்களுக்கு என்ன பெருமை, வீண் பெருமை அடிக்காதீங்க, இயேசுவை பெருமைப்படுத்துங்க, அதுதான் அடையாளம் உள்ள கிறிஸ்தவன். ஆமென். தோல் உரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக தோல் உரிக்கப்படுற இல்ல, அப்படியே மூடி வச்சு, எத்தனையோ தோலால மூடி வச்சிருக்க, ஒன்று ரெண்டு அல்ல, எண்ணி அடங்காத தோல் மூடி வச்சிருக்கிறதுனால சாட்சியத்தை இழந்து போறீங்க. ஆண்டவருக்கு சாட்சியா இல்ல, தேவராட்சியம் கட்டப்பட இல்ல, தேவராட்சியம் உங்களால தூஷிக்கப்படுகிறது, தேவராட்சியம் தூஷிக்கப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, எல்லா காரியத்திலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க தேடி போக தேவையில்ல, சாட்சியா உங்களை தெரிஞ்சவன் வருவா, சாட்சியா இருந்தால் தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். நீங்க தேடி ஓட தேவையில்ல, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று போக தேவையில்ல. ஏசா, யாக்கோபுடைய சகோதரனாக ஏசா தகப்பனிடம் கேட்கிறான், இந்த ஒரு ஆசீர்வாதமா உன்கிட்ட இருக்கு, என்னையும் ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறவன் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன, காரணம் என்ன, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தா. அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் சாட்சியமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை தேடி வந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அது மாத்திரமல்ல, நீங்கள் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களா இருந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை, நீங்கள் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் சரியா நடந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். நீங்கள் புள்ளியா நடந்தால் நீங்கள் தேவனை விட்டு விடுறீங்க. எனவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையில் தோல் உரிக்கப்பட்டு விட்டீர்களா? அல்லது எல்லாம் போர்வையால போத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, தோல் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவன் தான் சாட்சியம் உள்ள கிறிஸ்தவன். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவ பிள்ளையே, சகோதரனே, சொல்ல முடியுமா? உலகத்தின் அதிபதி வரட்டும், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், ஆனா கொஞ்சம் பெருமை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், ஆனா கொஞ்சம் கோபம் இருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, தோல் உரிக்கப்பட்டால் எந்த கோபம் இருக்கக்கூடாது, எந்த அகங்காரம், எந்த பொறுமை பொறாம, எந்த சுயநலம் எதுவுமே இருக்கக்கூடாது, வறுமையா இருக்கணும். ஆமேன், ஆமேன். அவன் தான் அடையாளம் உள்ள கிறிஸ்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல் உரிக்கப்பட வேண்டும். நாலாவது, ஐந்தாவது, இந்த பாம்பு எல்லாரும் பார்த்துருக்கிறீங்கல்ல, பாம்பு இப்படி இருக்க நாக்க வழியெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கும், இப்படி நாக்க நீட்டிக்கொண்டுதான் இருக்கும். சில பேருக்கு இந்த நாக்க நீட்டி மற்றவருக்கு லொல்லு கதை, குற்றப்படுத்தாட்டி அவைய சாப்பிட்டதை சமிக்காது, அவளை சாப்பிட்டதே சமிக்காது, எப்படியாவது ஒன்று ரெண்டு குற்றப்படுத்தும். சபைக்கு வந்துட்டு போய் கேயும், அவட சட்டைய பாத்தியா எப்படி, அவ ஒருத்தி இந்த சாரிய பாத்தியா எப்படி, லொல்லு கதை. நிறுத்துங்க. இந்த பாம்பு என்ன நாவு? பொல்லாத நாவு. டேய், நாவை அடக்குங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் மற்றவர்களை எந்த நாவினால் குற்றப்படுத்துகிறீர்களோ அதை நீங்களே செய்கிறீர்கள். ஆமென் பாத்தீங்களா? ஆமென் சொல்றீங்களே. ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை ஆராய்ந்து பாருங்க. உடைய நாக்கை கவனமா வச்சிருக்கோம். நாக்கினால பெரிய ஆபத்து. யாக்கோபு ஐந்து முறை சொல்லுகிறார், சிறிய நாவு பெரிய காட்டையே கொளுத்தி விடும். உடைய நாவினால எத்தனை பேரை புண்படுத்தி இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களை நாவினால வேதனை அனுபவிக்கிறார்கள், சிந்தித்து பாருங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தீயினால் சுட்டபடி ஆறுமே ஆறாது, நாவினால் சுட்டபடி. என் நாவு பொல்லானது, உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் இந்த நாவை பவுத்திரமா வைத்திருக்கோம். ஒரு முறை பல்லுக்கு நாவுக்கும் ஒரு சம்பாஷணை, நாவு சொல்லிச்சான், பல்லே பல்லே, எவ்வளவு கடினமான உணவையும் நீ கடிச்சு மா போல என்னோட நாவுக்கு ருசியா தாராயே, நான் என்ன கைமாறும் செய்ய. பல்லி சொல்லிச்சான், நாவே நாவே, நீ ஒரு கைமாறும் செய்ய வேணாம், நீ பேசாம இருந்தா காணும், நீ கதைச்சிட்டு உள்ளுக்கு இருப்பா கூட வர்றது நான் தான். பல்லை குறிச்சு கவனமா, நாவை குறிச்சு கவனமாயிருங்க. பாம்பிட நாவு இப்படியே நீட்டிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் சிலவர் நாக்கு வளைக்கிறத கட்டிக்காரர், மற்றவர்களை குற்றப்படுத்துறத கட்டிக்காரர். அந்த எண்ணம் இருந்தால் அடையாளம் உள்ள கிறிஸ்தவன் அல்ல, அடையாளம் உள்ள கிறிஸ்தவன் அல்ல. நாவை கவனமா வச்சிருங்க. துதிக்கிற நாவினால தூட்டாதேங்க, ஜபிக்கிற நாவினால சபிக்காதேங்க. இன்றைக்கு அநேக சாபம் சாபம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள், நான் சமா போவான், பே அடிப்பான், பூனை அடிப்பான், யானை அடிப்பான், பேச்சு வாயில வாரதெல்லாம் திட்டு. நீங்க நாளைக்கு சத்தியம் சொன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்களா? நீங்க சத்தியம் சொன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்களா? சிந்திச்சு பாருங்க. நாவை நாங்கள் அடக்க வேண்டும், நாவை அடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாவு பொல்லாது சாமான் வேதத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிறது. எங்களுடைய நாவுதான் சபையே குழப்புறது, எங்களுடைய நாவினால சபையில வர ஆக்களையே நாங்கள் இடர பண்ணுகிறோம். அன்பாரும சரிங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கு அடிபுடி, எங்களுக்கு வாக்குவாதம், எங்களுக்கு பேதமை, எப்படி நான் சாட்சியா இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களை கர்த்தர் தேடுகிறார். நீ அடையாளமா இருந்தால் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம், அடையாளம் இல்லை என்றால் நீங்கள் பிரயோஜனம் அற்ற பாத்திரம். எனவே அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களா இருங்க, நாவை கவனமா வச்சிருங்க. நாவினால அநேகர் வேதனைப்படுகிறதை கர்த்தர் அறிவார். சத்தியத்துக்கு சொல்ல நாவை திறவுங்க, சாட்சி சொல்ல நாவை திறவுங்க. இது எல்லாத்துக்கும் வள 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 வளண்டு கதைக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரி, பாம்பின் நாவை போல நீட்டிக்கொண்டே இருக்காதீங்க, உள்ளுக்கு எடுத்துருங்க. நிச்சயமாய் நீங்கள் சாட்சியம் உள்ள கிறிஸ்தவர்கள். ஆமே, அல்லேலூயா. அடுத்ததாக பாம்பு நாக்கு நீட்டிக்கொண்டிருக்க வடிவம் பார்த்தீங்கன்னா நுனி இதை ரெண்டா பிரிஞ்சிருக்கும். நான் பாம்பு ரெண்டா நுனி பிரிஞ்சிருக்கும். இது பிரிவினையின் ஆவி. அன்றைக்கு ஆதாமை மிகவடையும் சிங்கார வனத்திலிருந்து துணைத்த பாம்புதான் அங்கே இருந்தது. பிரித்து விட்டது தேவனையும் ஆதாமை மிகவடையும். சபையில இருந்து எத்தனை பேர் பிரிந்து போக நான் காரணமாக இருந்தேன். சபையில் ஆத்துமாக்களை ஒட்டுகிறேனா வெட்டுகிறேனா சிந்தித்து பாருங்க. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது சபையில் ஆத்துமாக்களை ஒட்ட வெட்ட அல்ல. யார் வெற்றினது? பிரிவினை உள்ளவர்கள் சபைக்கு இருந்தால் பிரித்துக் கொண்டே இருப்பார்கள், புறங்கூறிக்கொண்டே இருப்பார்கள், குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இந்த பிரிவினை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பாம்பு இந்த நாவு பிரிஞ்சிருக்கிறது போல இன்னைக்கு அநேகருடைய நாவு பிரிவினையே தான் பேசுது. நல்லத பேசல, நல்லத பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. எங்க இதை உடைக்கலாம்? எங்க இந்த சபையை பிரிக்கலாம்? எத்தனை பேரை பிரித்து கொண்டு போகலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற நாவுகள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே அநேகம் இருக்கிறது. உண்மையை சொல்ற, உண்மையை தான் சொல்ற. இன்னைக்கு பைபிள் தூக்கினோன்ன பிரசங்கி. இன்னைக்கு 30 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன். ஒரு சபையிலிருந்து ஒருவரையும் எடுக்கல. வேண்டாம், என்னுடைய அத்திவாரத்திலே நான் கட்டிக்கொண்டு வருகிறேன். கர்த்தர் சபையை ஆலவர விருச்சம் போல வளர்த்திருக்கிறார். எனவே பேச்சை கவனிச்சு பேசுங்க, பிரிவினையை உண்டாக்காதீங்க. யார் இந்த பிரிவினையை உண்டாக்குறது? வாசிங்க 3 John 9:10.
நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க
விரும்புகிற
ஏற்றுக்கொள்ளவில்லை,
எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி.
பாருங்க, பொல்லாத வார்த்தைகளை அலம்புறவன், முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரோப்பு என்பவன் நான் வந்தால் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி
செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன்.
அவன் செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன்.
அவன்
இப்படி செய்து வருகிறான்
சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களை
தடை செய்து
சபைக்கு புறம்பே தள்ளுகிறான்.
சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்க. வீண் வார்த்தைகளை அலம்பி சபைக்கு புறம்பே தள்ளி கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிற வேற யாரும் அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களை சபைக்கு புறம்பே தள்ளி கொண்டிருக்கிறார். இதை நீங்க செய்யறீங்களா? அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லாத கிறிஸ்தவர்கள், நாங்கள் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது காரியம், 5 காரியம் பார்த்தோம். 6வது காரியம், பாம்பு சீரும் தன்மை உள்ளது. பாம்பு சீரும் தன்மை உள்ளது. இன்னைக்கு எத்தனை பேர் சீறிக்கொண்டிருக்கிறீங்க? உடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. பாம்பு சீர்றது கோபத்தில். இன்னைக்கு அநேகர் கோபம் மூக்கு நுனியில, அடையாளமே இல்லை. யாராவது சொல்லிட்டா நான் கோபிச்சா என்ன அடையாளம் இருக்கும்? சீறி பூரி விழுந்து விடுவாங்க, கொதிச்சு எழும்புவாங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முதல் கோபம் தனியே கடவது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. எங்களுக்குள்ள கோபம் முன்னுக்கு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு மயிர்க்கத்திற்கு முன்னால் சத்தமிடாத ஆட்டை போல் நின்றார். அவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும், கோபிக்கவே கூடாது. ஏன் கோபம் வரணும்? சாட்சியம் போயிருமே. 10 பேருக்கு முன்னாலே நான் சீறி பாஞ்சி கோபிச்சால் நான் சத்தியம் சொல்ல முடியுமா? சாட்சியம் இல்லையே. ஒரு வாலிபன், குத்திச்சண்டை வீரன், மல்யுத்த வீரன், சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட அந்த மகன் துண்டு பிரதி ஊழியம் செய்து கொண்டிருந்தார், துண்டு பிரதி கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு வாலிபன் வந்து துண்டு பிரதியை வாங்கி கசக்கி அவனை மூஞ்சல் அறிஞ்சிட்டு போக வலிக்கிட்டான். எட்டி பிடிச்சிட்டான், மல்யுத்த வீரன் அல்லவா, அவனை பிடிச்சு தூக்கிட்டான். இவர் கைகாலில் ஆடிக்கொண்டு நிக்கிறேன், அந்தரத்தில் நிக்கிறேன், தூக்கி வச்சுக்கொண்டான். ஆண்டவர் சொன்னார், மகனே நீ ரட்சிக்கப்பட்டாய், உன்னுடைய கோபம் என்ன போக இல்லையே, தட்டுன்னு கீழே விட்டான். ஆண்டவருடைய சத்தங்களோட கீழே விட்டான். இவன் துண்டுங்காலாம் துணியும் வேணாம் ஓடிட்டான். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு அருவறுப்பானது கோபம். நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. இதுக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு டக்குன்னு கோபம் வரும். சிலர் சத்தியம் சொல்லுவார்கள், வீட்டுக்கு பல தடவை போய் ஒரு வீட்டுக்கு சொல்லுவார்கள், பல தடவை போய் சொல்லுவார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்றதா இல்லை. தச்சில அந்த வீட்டில ஒரு வருத்தம் துன்பம் வந்துட்டா இந்த சொன்ன விசுவாசி என்ன சொல்லும் தெரியுமா, இவங்களுக்கு இப்படித்தான் வேணும், இவங்களுக்கு இப்படித்தான் வேணும், எத்தனை தரம் போய் சொன்ன கேட்கவே இல்லை, உங்களுக்கு இதான் வேணும், இதை விட கூட வேணும். இதையா இயேசு செய்தார், இதையா என் ஆண்டவராகிய இயேசு செய்தார் இல்லையே. அருமையான தேவப்பிள்ளையே, கோபம் வேண்டாம், சீராதேங்க, யார் என்ன சொன்னாலும் அமைதியா இருங்க. எங்களை பார்த்து அல்லேலியா கூட்டம், விசர் கூட்டம், கத்திர கூட்டம் எல்லாம் சொல்றாங்க தானே. நாங்க அவங்களோட சத்தத்தை கேட்டா தேவராட்சியம் கட்ட முடியுமா? நெகமிய அலங்கம் கட்டினா சண்பல்லாத்தும் தொபியாவும் பரிகாசம் பண்ணினாங்க, இந்த அலங்கம் நிறையேறி போக விழுந்துடையோ. நிறுத்தினான அலங்கத்தை, மற்றவன் பரிகாசம் பண்றான் என்று கோபிச்சானா இல்லையே, அமைதியா தந்த காரியத்தை செய்தார். தாவீதை தீம் சீமையை தூசித்தார், ரத்த பிரியனே ஒளிந்துமோ ஒளிந்துமோ. வேலைக்காரன் கேட்கிறான், ராஜாவே உண்மை நிந்திக்கிறான் வெட்டட்டா. தாவீது என்ன சொன்னான், அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் அவன் என்னை தூசிக்கோணும் என்று சொன்னால் அவன் தூசிக்கட்டும். இப்படி சொன்ன தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவராய் மாற்றப்பட்டார். ஆமேன். கோபம் கொள்ள, நீ கோபம் கொள்ளாத, மன்னிச்சு மறந்துடுங்க. நிச்சயமாய் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். உங்களை யாரும் நிந்தித்திட்டால், உங்களை பரிகாசம் பண்ணி உங்களுக்கு கோபம் வந்தா நாளைக்கு அவங்களை சத்தியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? போகவே இயலாது. உங்களுக்கே குற்ற உணர்வு உணர்த்தும், எப்படி போய் சொல்றது? எனவே அன்பு தேவ பிள்ளையே, கோபம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆறாவது அடையாளம், ஆறாவது அடையாளம், கோபம் கொள்ளாதீங்க. ஏழாவது அடையாளம் நினைக்கிறேன், நீங்க எழுதுறீங்களோ தெரியாது. நாவில ரெண்டை பற்றி சொன்னேன், ஒன்று லொல்லுக்காக கதைக்கிறதாவு, அடுத்தது ரெண்டாக பிரிக்கிற நாவு. இப்ப ஏழாவது சொல்றேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாம்பை போல் வினாவுள்ளவனாகவும் புறாவை போல் கபடமற்றவராயும் இருக்க வேண்டும். உங்களுக்கு கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. பிள்ளைகளை போல கள்ளன் கபடம் சூதுபாது அற்றொரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மனதில் வஞ்சகத்தையும் சூதையும் கபடத்தையும் வச்சுக்கொண்டு சாட்சியமாக வாழ முடியாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, வினாவை போல் கேள்வி பாம்பை போல நீங்கள் கேள்வி உள்ள இருக்க வேண்டும், வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், எதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்ற ஒரு வினா எங்களுக்குள்ள இருக்கணும். அதற்குரிய பதிலை நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். கபடமே இருக்கக்கூடாது, கபடமே இருக்கக்கூடாது. கபட நாவு கத்தருக்கு அருவறுப்பானது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த மாலை வேளையில உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் கபடற்றவர்களாய் வாழ்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்திலே வஞ்சகம் சூது எதுவுமே இல்லையா? வெட்ட வெளிச்சமா இருக்கிறதா இதயம்? இதயமானது திருக்குள்ளதா இருக்கிறது, மாறுமாறு உள்ளதா இருக்கிறது? அந்த இதயம் கபடற்ற இதயமாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் அன்பு தேவ பிள்ளையே, சர்ப்பத்தின் தன்மைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழாவது தன்மையை உங்களுக்கு நான் சொன்னேன், ஏழாவது தன்மை கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எட்டாவது கபடற்ற தன்மை, பாம்பை போல் வினாவுள்ளவர்களாயும் புறாவை போல் கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும். உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மனதுக்குள்ள சஞ்சலத்தையும் கபடத்தையும் வேதனையும் வைத்துக் கொண்டு கர்த்தரை துதிக்க முடியாது. ஓபன் ஹார்ட், திறந்த இதயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். கள்ளமான இதயம் இருக்கக்கூடாது. எங்களை திறந்து காட்டுங்க, அப்பொழுதுதான் அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசியாக எங்களுடைய நாட்டிலே சொல்லுவார்கள், நல்ல பாம்புக்கு பின்னுக்கு நின்றாடி, விரியன் பாம்புக்கு முன்னுக்கு நின்றாடி. நல்ல பாம்புக்கு பின்னுக்கு நின்றாடிக்கணும், ஏனென்றால் அந்த பாம்புக்கு அடியோட முன்பக்கத்தான் பாயும். ஆனா விரியன் பாம்பு பின்பக்கத்தால பாயும், அப்ப முன்னுக்கு நின்றாடிக்கணும். இது என்னது கிடையாது? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பழைய நினைவுதான், விட்டு வந்ததை தான் நினைக்கிறார்கள். பழைய நினைவங்களுக்கு இருக்க ஆண்டவராகிய இயேசு சகலத்தையும் புதிதாக்கி விட்டார். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், ஒளிந்து போனதை நினைக்க வேண்டாம், இதோ புதிய காரியம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதியதை நினைங்க, புதியதை சிந்திங்க. இன்றைக்கு பழசத்தான் நினைக்கிறோம், விட்டு வந்த பாவத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் எல்லா பாவத்தையும் கழுவிட்டார். திரும்பி பார்க்காதீங்க, உங்கள் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டுட்டார். உங்கள் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் மறைச்சிட்டார். உங்கள் பாவங்கள் சக்கச்சவல் இருந்தாலும் வெண்பஞ்சை போல் மாற்றிட்டார். அதே நினைச்சு கொண்டிருக்காதீங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வந்தார்கள். ஆண்டவர் மோசே மூலம் செங்கடலை பிளந்து வழி கொடுத்தார். மாராவின் தண்ணீரை மதுரமாக்கினார். கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார். இறைச்சியை கொடுத்தார். எல்லாம் கொடுத்தும் இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த எகிப்தை விட்டு வந்த ஜனங்கள், பாவ தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் மறுபடியும் அதையே நினைத்து சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலே கிரயமின்றி கொண்ட மச்சங்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளை பூடையும் நினைக்கிறோம். வாசிங்கம்மா 11:5. என்னாகும்?
நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும்,
நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும்
வெள்ளரிக்காய்களையும்
கொம்மட்டி காய்களையும்
கீரைகளையும்
வெங்காயங்களையும்
வெள்ளை
பூண்டுகளையும்
நினைக்கிறோம்.
விட்டு வந்ததை நினையாதேங்க, அது தூரமா போயிட்டு. பழைய நினைவுகள் உங்களுக்கு வேண்டாம். முந்தி செய்த பாவங்களை நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மன்னிச்சுட்டார். ஆமென். அதையே நினைச்சு கொண்டிருந்தால் சாட்சியம் போயிடும். நான் செய்த பாவங்களையே திருப்பி திருப்பி நினைச்சு கொண்டிருந்தால் சாட்சியம் போய்விடும், எல்லாவற்றையும் விட்டுறோம். ஆமென். எனவே பாம்பின் தன்மை இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களை விட்டு எடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த தன்மைகள் என்கிட்ட இருக்கு, இதையெல்லாம் நான் விடணும் என்று சொல்றீங்க? கை சத்துங்க பாப்பா. இதுக்கு கை சத்த மாட்டீங்களா? அருமையான சகோதரி, உண்மை உள்ளவளா இருக்கிறார் கர்த்தர், உன்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். மற்றவர்களும் விஷமா இருக்கு, இல்லாததை கர்த்தர் சொல்ல இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி எறிய போறோம். சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று தான் ஆண்டவர் சொல்றார், பிடிப்பார்கள் என்று சொல்ல இல்ல. எல்லா சர்ப்பத்தை 8 விதமான சர்ப்பத்தின் தன்மைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். இது அத்தனையும் விரியன் பாம்பின் குட்டிகளுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் எடுக்க போகிறார். ஒப்பு கொடுக்கிறவர்கள் இந்த தன்மை எடுக்கப்பட, இன்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் நிச்சயமாய் அநேகரை சபைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசியாய் மாறப்போகிறீர்கள். ஒப்பு கொடுக்காதவர்கள் அநேகரை சபைக்கு கொண்டு வர முடியாது. அடையாளம் இல்ல. அடையாளம் உள்ள கிறிஸ்தவனைத்தான் என் இயேசு விரும்புகிறார். ஒவ்வொருவரும் அடையாளமாய் மாற வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. சர்ப்பத்து கொத்த விசா, செவிட்டு விரிய, தந்தரம், தோலுரிக்கும் தன்மை, நாவு, பிரிந்த நாவு, சிவரும் தன்மை, அருமையான தேவ பிள்ளையே, தலைகளை தாழ்த்தி உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த தன்மை எனக்குள்ளே இருக்கா? உன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அந்த சர்ப்பத்தின் தன்மையை எடுக்க முடியாது. தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஆமேன். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க மனதா இருக்கிறீர்களோ உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் மூலம் இந்த சபை பெருக போகிறது. உங்கள் மூலமாய் சபையில ஒரு நிறைவான ஆசீர்வாதம் வரப்போகிறது. அநேக புதியவர்களை இந்த சபை சந்திக்க போகிறது. தலைகளை தாழ்த்தி உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் அடையாளம் உள்ள கிறிஸ்தவனா இருக்கிறேனா? அடையாளம் உள்ள கிறிஸ்தவனா இருக்கிறேனா? என்னுடைய சொல், செயல், நடை, உடை எல்லாம் சொல்லப்பட்ட அடையாளம் உள்ள கிறிஸ்தவனாய், அடையாளம் உள்ள கிறிஸ்தவனாய் மாற்றுகிறதா? அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய மன விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலமும் கூட்டி கொடுக்கப்படும் என்றல்லவோ ஆண்டவர் சொன்னார். உலகத்தால் அடையாளம் தேடுகிறார். ஆண்டவர் உங்களை இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வச்சிருக்கிறார். அடையாளம் தேடுகிற கிறிஸ்தவர்களுக்கு முன்னாலே உங்கள் அடையாளத்தோடு போக வேண்டும். என்னுடைய அடையாளம் சரியில்லை, என்னுடைய சாட்சியம் உள்ள வாழ்க்கை சரியில்லை, அவங்களுக்கு முன்னால் எப்படி போக முடியும்? தலைகளை தாழ்த்தி உங்களை ஆராய்ந்து பாருங்க. தலைகளை தாழ்த்தி உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த நாள் நான் அடையாளம் உள்ள கிறிஸ்தவனாய் மாற வேண்டிய நாள். இந்த நாள் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய நாள். உயிந்து ஆய்ந்து பாருங்க. உயிந்து ஆய்ந்து பாருங்க. தேவனுடைய சந்நிதியில் இருக்கிற நீங்கள் அடையாளத்தை இழந்த கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது. அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன ஐந்து அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். அதில் மூன்றாவது அடையாளம், சர்ப்பங்களை எடுப்பார்கள். இன்னைக்கு சர்ப்பத்தின் தன்மைகளைத்தான் எடுக்க முடியும். சர்ப்பத்தை எடுக்க முடியாது. சர்ப்பம் எங்களுக்குள்ள இல்லை, சர்ப்பத்தின் தன்மை இருக்கு. அதை ஒவ்வொன்றாய் எடுத்தறிவோம். விஷம் இருக்கா? எடுத்தறியுங்க. விஷம் இருந்தால் எடுத்தறியுங்க. செவிட்டு தன்மை இருக்கா? எடுத்தறியுங்க. எத்தனை சத்தியத்தை கேட்டோம், என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, செவிட்டு விரியனாய் இவ்வளவு காலம் இருந்தேனே. உணர்வடையுங்க, உணர்வடையுங்க. செவிட்டு தன்மை போகட்டும். தந்திர புத்தியா இருந்தானே, தந்திரம் என்னை விட்டு போகட்டும். தோலுரிக்கப்பட வேண்டிய காரியம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நான் தோலுரிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை போர்த்தி இருக்கிற எல்லா தோலையும் நீர் உரித்து போடும் ஆண்டவரே. அன்று ஆசாரியன் தோலுரித்த போது அங்கே பலிபீடத்துக்கு வந்த அநேக ஆடுகள், வெள்ளாடு வந்தது, கருத்தாடு வந்தது, புள்ளியாடு வந்தது, மயிலியாடு வந்தது, எல்லா ஆடுகளும் தோலுரிக்கப்பட்டபின் அது ஆடுகளாய்த்தால் மாற்றப்பட்டது. அதே போலதான் பல பல இடத்திலிருந்து, பல பல அந்தஸ்திலிருந்து, பல பல உயர் குலத்திலிருந்து வந்தேன். ஆனாலும் இன்று நான் தோலுரிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன். அதுதான் உண்மையான அடையாளம். அதுதான் உண்மையான அடையாளம். உங்களை தாழ்த்தி ஆராய்ந்து பாருங்க. சற்று நேரம் உங்களுக்கு தருகிறேன். உங்கள்ட்ட என்னென்ன தன்மைகள் இருக்கோ அந்த தன்மைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. நிச்சயமாய் உங்கள் சபை உங்கள் மூலம் வளரப்போகிறது. உங்கள் சபையில் ஒரு எழுப்புதலை என் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். தேவராஜ்யம் இந்த சபை மூலம் கட்டுப்பட போகிறது. நீங்கள் கட்டுகிறவர்களை மாறுவீர்கள். நெகேமியா அலங்கம் கட்டினது போல சலமோன் தேவாலயத்தை கட்டினது போல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அடையாளத்தை இழந்து நான் வாழ்வதே கிறிஸ்துவுக்கு பிரியமல்ல. அடையாளம் உள்ளவனாய் மாற வேண்டும், அடையாளம் உள்ளவனாய் மாற வேண்டும். இந்த சர்ப்பத்தின் தன்மைகளை ஒவ்வொன்றும் ஒன்றாய் தூக்கி எறியுங்க. அருமையானவர்களே, எங்கே எறிய போகிறீர்கள், எங்கே எறிய போகிறீர்கள்? அதையும் நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். பவுல் ஜுரோக்கினித்தோன் என்ற காற்றிலே படகு கப்பல் அகப்பட்ட போது கப்பல் ஒரு பாறையிலே மோதி உடைந்து விட்டது. போர் வீரர்கள் தப்பி போருகிறவர்களை சுட ஆயத்தமாயிருக்கிறார்கள். கப்பல் தலைவன் சொல்லுகிறார், ஒருவருக்கும் சூடு ஒருவரையும் சுடக்கூடாது, அவனவன் நீந்தக்கூடியவன் கரையில போகட்டும், பழகிய பிடிச்சுக் கொண்டு போகக்கூடியவன் போகட்டும். அத்தனை பேரும் கரை சேர்ந்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, கடும் குளிர், தண்ணீர் பட்டதுனால நடுக்கம், குளிர் காய விரல்களை அடுக்கி எல்லாரும் சுத்தி வர இருந்து குளிர் காய்ந்தாங்க. பவுலும் அப்படி இருந்தார். ஆனால் புடைத்தொரு விஷப்பூச்சி அவருடைய கையை கவிச்சு, கையில விஷப்பூச்சி தொங்குறதை கண்ட அந்த தீவார், இவன் கொலைபாதகன், பழி இவனை விடல, அவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தான், பழி விடாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சரீரம் விழுந்து செத்துடுவான் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, பவுல் என்ன செய்தான்? அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறிவிட்டான். இன்றைக்கு நீங்க இந்த அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வர வேண்டுமானால் இந்த தன்மைகளை எல்லாம் இந்த விஷப்பூச்சி அக்கினில உதர்னது போல உதறிவிடுங்க. திரும்பி வராத இடத்துக்கு உதறுங்க. அக்கினால சுட்டரிக்கப்படட்டும். அவன் வேற எங்கே உதறி இருந்தால் அவனுடைய காலை மறுபடியும் வந்து கவி இருக்கலாம், அல்லது மறுபடியும் கைய கவி இருக்கலாம். அக்கினில் இறைஞ்சா திரும்பி வராத அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி. இந்த மண்டபத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசுத்தாவியானவர். அந்த அக்கினில் ஏறி ஆய்த்தமா எழும்பி நின்று இந்த தன்மைகளை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற தன்மைகளை உதறுங்க. நாளையில இருந்து நீங்க அடையாளம் உள்ள கிறிஸ்தவர்கள். யாருக்கு சத்தியம் சொன்னாலும் அவர்கள் சபைக்கு ஓடி வருவார்கள். எழுந்திருப்போமா?